வழியில் வழிகாட்டிச் செல்லக்கூடிய பிராமணர்கள் சமுதாயத்தில் மிக மிக முக்கியமானவர்கள். நாம் தற்பொழுது வாழக்கூடிய கலியுகத்தில் ஏராளமான பிராமணர்களுக்கும் நாட்டை சரியான முறையில் வழிநடத்திச் செல்லக்கூடிய சதுரிய அரசர்களுக்கும் பஞ்சம் இருப்பதன் காரணமாக மக்கள் அநீதியில் மூழ்கி ஆன்மீகத்தின் குறிக்கோளை அறியாத மடையர்களாக இருப்பதை நாம் கண்கூடாக காண்கின்றோம். உண்மையான சத்திரிய அரசன் இல்லாத நாட்டில் எந்த விதமான ஒரு பிராமணனும் தன்னுடைய வேத கடமைகளை சரியான முறையில் செய்ய மாட்டான். உண்மையான சத்திரிய அரசன் இல்லாத நாட்டில் போர் வீரர்கள் போர் பயிற்சியில் ஈடுபட மாட்டார்கள். வைஷ்யன் விவசாயத்தை ஒழுங்கான முறையில் பராமரிக்க மாட்டான், பசுக்களை ரட்சிக்க மாட்டான். சத்திரிய அரசன் இல்லாத நாட்டில் பெண்கள் சுதந்திரம் உள்ளவர்களாக மாறிவிடுவார்கள், கணவன்களுக்கு மதிப்பு தெரிவிப்பாதவர்களாக மாறுவார்கள். சத்திரிய அரசன் இல்லாத நாட்டில் வர்ணனும் இந்திரனும் மழையை செய்ய மாட்டார்கள், கல் மழையை பெய்ய வைப்பார்கள். சத்திரிய அரசன் இல்லாத நாட்டில் பஞ்சம் ஏற்படும். சத்திரிய அரசன் இல்லாத நாட்டில் ஆலயங்களில் தேவாலயங்களில் ஆசிரமங்கள் மக்கள் ஆன்மீகமான கூட்டங்களில் கலந்து கொள்ள மாட்டார்கள். சத்திரிய அரசர்கள் இல்லாத நாட்டில் நிர்வாகம் சரியில்லாதன் காரணமாக திருடருடைய கை ஓங்கும். சத்திரிய அரசர்கள் இல்லாத நாட்டில் வேதகால முறையின்படி பயிற்சி செய்யப்பட வேண்டிய வேத மதங்கள் நீங்கி தற்பொழுது உள்ளது போல அநீதியான துர்மார்க்கமான தர்மங்கள் தலைத்து ஓங்கும். சத்திரிய அரசர்கள் இல்லாத நாட்டில் போலி குருமார்கள் தலையெடுப்பார்கள். இதன் காரணமாக உடனடியாக கோசலா நாட்டிற்கு அயோத்தியா நகருக்கு அரசன் தேவை என்ற விஷயத்தை உணர்ந்த வசிஷ்ட ரிஷியும் சுமந்திரரும் பரதனை தசரதனுடைய கட்டளையின்படி நாட்டுக்கு அரசராக மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். தசரதனுடைய ஈமை கிரியைகளை முடித்த பின்பு பரதனிடம் இந்த கட்டளை அன்பு கட்டளை கொடுக்கப்பட்டது. ஆனால் பரதன் தன்னுடைய தமையனான அண்ணனான ஸ்ரீ ராமருடைய சேவையில் முழுமையான முறையில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக மிக தலை சிறந்த பக்தனான ராம பக்தனாக திகழ்ந்ததன் காரணமாக ராமருக்கு அடைய வேண்டிய பதவியை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. துக்கப்பட்டவனாக திகழ்ந்தான். தந்தைக்கு பின்பு பகவான் ஸ்ரீ ராமரே அரசராக மாற வேண்டும் என்றும் தனக்கு அரசராக மாறுவதற்கு எந்த விதமான தகுதி இல்லை என்றும் கதறி அழ ஆரம்பித்தான் பரதன். பரதன் சத்ருகன் இருவரும் கைகியை வன்மையான முறையில் கண்டித்தது மட்டுமல்லாமல் இந்த விஷயத்திற்கு காரணமான மந்திரையை சத்ருகன் அடித்து நொறுக்க ஆரம்பித்தான். பின்பு பெண்பாவம் பொல்லாது என்ற விஷயத்தை உணர்ந்த சத்ருகன் தன்னுடைய கோபத்தை தற்காலிகமான முறையில் அடக்கி கொண்டான். தன்னுடைய தமையன் ஸ்ரீராமனே அரசராக மாறுவதற்கு தகுதி உள்ளவன் என்றும் தான் அரசராக மாறமாட்டேன் என்றும் உறுதியாக இருந்த பரதன் பகவான் ஸ்ரீ ராமரை தனக்கு சந்திக்க விருப்பம் இருப்பதாகவும் அதற்கு தேவையான சைனியங்களையும் பரிவாரங்களையும் தயார் செய்யும்படியும் சுமந்திர அமைச்சருக்கு கட்டளையிட்டான்.
அயோத்தியா நகரத்திலிருந்து கங்கை வரை விஸ்தாரமான சாலைகள் அமைக்கப்பட்டன. சாலைகளின் இருபுறங்களிலும் பரிவாரங்கள் தங்குவதற்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டன. தன்னுடைய பரிவாரங்களுடன் குறிப்பிட்ட நல்ல நாளில் கங்கை நதிக்கரையை தீரத்தை நோக்கி பஞ்சவடியை நோக்கி பயணம் செய்தான் பரதன். கங்கை நதிக்கரையை அடைந்த அவன் குகனை சந்தித்தான். பரதன் ஏராளமான பரிவாரங்களோடு பகவான் ஸ்ரீ ராமரை காணப்போவதை பார்த்த குகனுக்கு இதயத்தில் சந்தேகம் உண்டாகியது. தன்னுடைய அண்ணனை ஜெயித்து முழுவதுமான முறையில் தன்னுடைய ஆட்சி பொறுப்பை ஸ்திர செய்ய விருப்பமுள்ளவனாக இருப்பானோ பரதன் என்று சந்தேகப்பட்டான் குகன். குகன் தன்னுடைய சந்தேகத்தினை நேரடியான முறையில் பரத மகாராஜாவிடம் தெரிவித்தான். அந்த கங்கை நதிக்கரையின் ஆலமரத்தடியில் பகவான் ஸ்ரீ ராமர் ஓய்வெடுத்த இடத்தை காண்பித்தான் குகன். தன்னுடைய தமையன் அண்ணன் கங்கை நதிக்கரையின் ஆலமரத்தடியில் ஓய்வெடுத்த அந்த இடத்தை பார்த்தவுடன் கண்ணீர் விட்டு மூர்ச்சி அடைந்தான் பரதன். பின்பு பரதனுடன் நடந்த சம்பாஷணையின் மூலமாக பகவான் ஸ்ரீ ராமருடைய பாதார விந்தங்கள் மீது பரதன் கொண்டுள்ள ஆழமான பற்றுதலையும் பக்தியையும் அறிந்த ஆச்சரியப்பட்ட குகன் தன்னுடைய சந்தேகத்தினை நிவர்த்தி செய்து அவனிடம் மன்னிப்பு கேட்டான். குகண்டன் துணையுடன் இறந்த ஏராளமான பரிவாரங்களுடன் பரதன் கங்கை நதிக்கரையை தாண்டி கங்கை நதியினை தாண்டி நதிக்கரையின் அந்த பக்கத்தில் உள்ள பரத்வாஜ் ரிஷியுடைய ஆசிரமத்தை சென்று அடைந்தான். அங்கு பரத்வாஜ் ரிஷி பரதனை நல்ல முறையில் நன்கு உபசேரித்து அவனுடைய உண்மையான விஷயத்தையும் விருப்பத்தையும் கலந்து ஆலோசித்து பரதனுடைய படை வீரர்களுக்கு ஏராளமான மிகப்பெரிய மிகச்சிறந்த விருந்தினை தயாரித்தார். பரத்வாஜ் ரிஷித்தினுடைய பிரம்ம சக்தியை பயன்படுத்தி தேவர்களையும் அஸ்வினி குமாரர்களையும் சொர்க்கலோகத்தில் உள்ள அழகான பெண்களையும் ஸ்திரிகளையும் உடனடியாக வரவழைத்தார். 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சுற்றளவில் உடனடியாக எல்லா இடங்களும் அழகான பூங்காக்களாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டது. பரதன் வாழ்வதற்கு தேவையான 7 அடுக்கு மணி மாளிகை உடனடியாக தயாரிக்கப்பட்டது. அந்த மாளிகையில் தன்னை மந்திரிகளுடன் பிரவேசம் செய்த பரதன் அந்த மாளிகையிலிருந்த பிரதானமான அரியாசனத்தில் தன்னுடைய தமையனான அண்ணனான பகவான் ஸ்ரீராமரை அமர்த்தி இதயத்தில் பட்டாபிஷேகம் செய்தான். பகவான் ஸ்ரீராமர் சாக்ஷாத் அந்த அரியணையில் அமர்ந்திருப்பது போல நினைத்து சுமரணம் செய்த பரத மகாராஜர் அந்த அரியாசனத்திற்கு சாமரம் வீச ஆரம்பித்தார். வெளியில் ஏராளமான படை வீரர்கள் அனைவர்களுக்கும் மிக உற்சாகமான விருந்து தயாரிக்கப்பட்டது. பரத்வாஜ ரிஷியுடைய அந்த ஆன்மீக சக்தியின் மூலமாக உண்டான தேவர்கள் உடனடியாக ஒரு பால் பாயாசம் உற்பத்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய நதியினை உற்பத்தி செய்தார்கள். ஏராளமான விதவிதமான உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டன. படை வீரர்கள் மிக மகிழ்ச்சியோடு அதை உண்டு மகிழ்ந்தார்கள். பின்பு பரத்வாஜ ரிஷியால் உருவாக்கப்பட்ட இந்த வித்தியாசமான நிகழ்ச்சி அவருடைய விருப்பத்தின்படி உடனடியாக நிறுத்தப்பட்டது. பின்பு பரதன் தன்னுடைய படை வீரர்களுடன் யமுனா நதிக்கரையில் உள்ள தீரத்தை கடந்து யமுனா நதியின் ஓரமாக பஞ்சபடியில் தங்கியிருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீராமனுடைய வர்ணசாலையை நோக்கி சென்றான். அவனுடன் முதிர்ந்த ராணிகளான கௌசல்யா, சுமித்ரா, கைகை ஆகியோரும் சென்றார்கள். வர்ணசாலையில் அழகான முறையில் ஏகாந்தத்தில் ஆனந்தமான முறையில் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த பகவான் ஸ்ரீ ராமர் திடீரென்று வனத்தில் உள்ள பறவைகள் கூவுவதும் மிருகங்கள் பயந்து ஓடுவதையும் கண்டறிந்து அதற்கான காரணத்தை கேட்டறிந்து வரும்படி லக்ஷ்மணனிடம் வினவினார். ஒரு மிக உயர்ந்த மரத்தின் மீது ஏறி பார்த்த லக்ஷ்மணன் பரதன் மிகப்பெரிய சேனையோடு அங்கு வருவதைக் கண்டு மிக கோபித்தான். பட்டாபிஷேகத்தில் தன்னை சாபிதம் செய்வது கொள்வதற்காக பரதன் மிகப்பெரிய சேனையுடன் வருகின்றான் என்று சந்தேகப்பட்டான் லக்ஷ்மணன். மிக கோபித்து மிக கோபமான முறையில் இந்த செய்தியை பகவான் ஸ்ரீராமனிடம் தெரிவித்தான் லக்ஷ்மணன். தன்னுடைய சேனைகளை சிறிது தூரத்திலேயே நிறுத்திய பரதன் தன்னந்தனியாக பகவான் ஸ்ரீராமனுடைய ஆசிரமத்தை வந்தடைந்தான். பகவான் ஸ்ரீராமனுடைய தரிசனத்தை பார்த்த மாத்திரத்திலேயே துக்கித்து மிக அழுத பரத மகா சக்கரவர்த்தி பகவான் ஸ்ரீராமனுடைய பாதார வந்தங்களில் சரணடைந்தான். அவரிடம் ஏராளமான சுப செய்திகளையும் நாட்டுடைய நிலைமைகளையும் பகவான் ஸ்ரீராமர் கேட்ட பின்பு நிதானமான முறையில் தன்னுடைய தந்தையான தசரத மகா சக்கரவர்த்தியுடைய மறைவு செய்தியை தெரிவித்தான் பரத மகா சக்கரவர்த்தி. தன்னுடைய தந்தையுடைய மரணச் செய்தியை கேட்ட பகவான் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் துக்கித்து பின்பு அவருக்கு தேவையான ஈமை கிரியை காரியங்களில் ஈடுபட்டார்கள். 2வது நாள் பரதனுக்கும் பகவான் ஸ்ரீராமருக்கும் தர்மம் சம்பந்தமான மிக நீண்ட சம்பாதனை மிக நீண்ட ஆலோசனை நடைபெற்றது. பரதன் வினவினான் பகவான் ஸ்ரீராமரை அயோத்தியாவுடைய கோசல்ய நாட்டுடைய அரசராக மாறுவதற்கு சத்திரியகுல வழக்கத்தின்படி மனு சமிதையின்படி மூத்த மகனே அரசராக வேண்டும் என்றதன் காரணத்தின் காரணமாக பகவான் ஸ்ரீராமருக்கே பட்டத்து அரசராக மாறுவதற்கு தேவையான முழு அதிகாரம் உள்ளது என்று கூறினான் பரதன். அது மட்டுமல்ல, பகவான் ஸ்ரீராமர் அயோத்தியாவாசிகளின் முழு அன்புக்கும் பாத்திரமானவர் என்ற காரணத்தினாலும் தசரத மகா சக்கரவர்த்தியின் விருப்பத்தின்படி பகவான் ஸ்ரீராமரே பட்டத்து அரசராக இருக்க வேண்டும் என்று வினவினான் பரதன். ஆனால் அந்த கட்டளையை ஏற்றுக்கொள்ளாத பகவான் ஸ்ரீராமர் தந்தையுடைய கட்டளையை முழுவதுமான முறையில் ஏற்று நடக்க வேண்டியதே தமையனுடைய கடமை என்று எடுத்துரைத்து கைகையின் மூலமாக தன்னுடைய தந்தையான தசரதன் விட்ட கட்டளையை கூறினார். தான் 14 வருடங்கள் வனவாசம் இருப்பதற்கும் பரதன் அயோத்தியாவுடைய அரசனாக மாற வேண்டுமெனே தசரதனுடைய இறுதியான கட்டளை என்று எடுத்துரைத்த பகவான் ஸ்ரீராமர் பரதனை அயோத்தியா நாட்டின் அரசனாக மாறும்படி வேண்டினான். தந்தையுடைய கட்டளையை பின்பற்றுவதே மனிதனுடைய மகனுடைய இறுதியான வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்று எடுத்துரைத்தான் பகவான் ஸ்ரீராமர். பரதன் அழகான பாதச்சுவடுகளில் பகவான் ஸ்ரீராமருடைய பாதத்தை பதித்து அதை தன்னுடைய பிரதிநிதியாக, அதை பகவான் ஸ்ரீராமருக்கு சமமாக நினைத்து தன்னுடைய சிரத்தில் ஏன்றி அயோத்தியா நாட்டிற்கு திரும்பி நடந்து வந்தான். அயோத்தியா நாட்டின் எல்லையில் உள்ள, அயோத்தியா நகரத்தின் எல்லையில் உள்ள நந்த கிராமத்தில் தங்கிய பரத மகா சக்கரவர்த்தி 14 வருடங்கள் ராமர் அயோத்தியா நகரத்திற்கு திரும்பும் வரை தான் இந்த கிராமத்திலே தங்கி விரதம் இருக்கப் போவதாகவும், பகவான் ஸ்ரீராமருடைய பிரதிநிதியாக அவருடைய பாதச்சுவடுகள் அயோத்தியா நகரத்தின் அரியாசனத்தில் பட்டாபிஷேகப்படும் என்றும், இந்த நந்த கிராமத்தில் வாழ்ந்தே பகவான் ஸ்ரீராமருடைய பிரதிநிதியாக தான் நாட்டை ஆள்வேன் என்றும் சபதம் எடுத்து தபஸ்வியைப் போல அந்த நந்த கிராமத்தில் வாழ ஆரம்பித்தான். இந்த நேரத்தில் பஞ்சவடியில் சிறிது காலம் தங்கியிருந்த பகவான் ஸ்ரீராமர் பரதனுடைய சேனைகளின் காரணமாக, அந்த இடம் கலங்கப்பட்டிருந்ததன் காரணமாக அந்த பஞ்சவடியை விட்டு நகர்ந்து தண்டகாரணியம் என்ற மிகப்பெரிய வனம் உள்ளு பிரவேசித்து அங்குள்ள பலவிதமான ரிஷிகளுடைய முனிவர்களுடைய ஆசிரமங்களை பார்த்து சஞ்சரிக்க ஆரம்பித்தார். இங்கு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தின் 3வது காண்டமான ஆரண்ய காண்டம் ஆரம்பிக்கின்றது. பகவான் ஸ்ரீ ராமர் தண்டகாரண்ய வனத்தில் நுழைந்து 10 வருடங்கள் அகஸ்திய ரிஷி தண்டகாரண்யம் என்ற வனம், முற்காலத்தில் தண்ட என்ற அரசனால் ஆளப்பட்ட நாடு, சுக்கராச்சாரியுடைய சாபத்தின் மூலமாக அது மிகப்பெரிய வனமாக காணப்பட்டது. தண்டகாரண்ய வனத்தில் பிரவேசம் செய்த பகவான் ஸ்ரீராமர் முதலில் அத்திரி ரிஷியுடைய ஆசிரமத்தை சென்று அடைந்தார். அத்திரி ரிஷியுடைய ஆசிரமத்தில் பதிவிரதைகளின் கடமைகளை பற்றி, உலகத்திலேயே மிகச்சிறந்த பதிவிரதையான அனுசூயை சீதா தேவிக்கு எடுத்துரைத்தாள். பின்பு அங்கிருந்து அகஸ்திய ரிஷியுடைய ஆசிரமத்திற்கு சென்ற பகவான் ஸ்ரீராமருக்கு அகஸ்திய ரிஷி ஏராளமான தெய்வீகமான அஸ்திரங்களை பரிசாக அளித்தார். பின்பு பகவான் ஸ்ரீராம், லக்ஷ்மண், சீதை அனைவரும் தொடர்ச்சியாக நடந்து சென்று கோதாவரி நதி தீர்த்தத்தில் உள்ள பஞ்சபடி என்ற இடத்தை அடைந்தார்கள். அங்கு பகவான் ஸ்ரீ ராமர் வாழ்வதற்கு தேவையான அழகான வர்ணசாலை அமைக்கப்பட்டது. அந்த ஆசிரம கரையில் மிக சந்தோஷமான முறையில் இவ்வாறாக தண்டகாரணி வனத்தில் பகவான் ஸ்ரீராமர் 10 வருடங்கள் கழித்த பின்பு ஒரு நாள் ஏகாந்தமாக பகவான் ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மண் மூவரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ராவணனுடைய தங்கையான சூர்பனகை அங்கு வந்தாள். ஜனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கோதாவரி நர தீர்த்தத்தில் உள்ள அந்த வனங்கள் ராவணனுடைய கட்டளையின்படி அரக்க அரசர்களால் பிடிக்கப்பட்டிருந்தன. ராவணன் தன்னுடைய சகோதரர்களான கரண், மாரிசன் தலைமையில் 14,000 அரக்கர்களை அங்கு அனுப்பி ஜனஸ்தானத்தை பிடித்து வைத்திருந்தான். ஜனஸ்தானத்தில் வாழக்கூடிய, பஞ்சபடியில் வாழக்கூடிய ஏராளமான ரிஷிகள், முனிவர்கள் ஆகியோருடைய யாகங்களை கெடுத்து அவர்களுடைய இரத்தத்தையும் சதையையும் உண்பதையே தங்களுடைய வழக்கமாக கொண்டிருந்தார்கள் இந்த அரக்கர்கள். இவருடைய தலைவர்களாக மிக பிரசித்தி பெற்ற அரக்கர்களான ராவணனுடைய சகோதரர்களான கரண், தூசணன் போன்ற 2 சக்திமிக்க அரசர்கள் அங்கு ஜனஸ்தானத்தில் வாழ்ந்து வந்தார்கள். இந்த நேரத்தில் ராவணனுடைய தங்கையான விதவையான சூர்பனகை அந்த இடத்திற்கு வந்தாள். பகவான் ஸ்ரீ ராமருடைய தெய்வீகமான அழகால் கவரப்பட்ட சூர்பனகை ராமரை அணுகி தன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினாள். தான் ஏற்கனவே திருமணமானவன் என்றும் அதன் காரணமாக சூர்பனையுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்த பகவான் ஸ்ரீராமர் விளையாட்டான முறையில் லக்ஷ்மணன் திருமணமாயிருந்த பொழுதிலும் மனைவி வீட்டு பிரிந்து வாழ்பவன், அதன் காரணமாக அவனுடைய சங்கத்தில் உனக்கு ஆனந்தம் கிடைக்கலாம் என்று சூரி சூர்பனையை லக்ஷ்மணனிடம் அனுப்பினார். லக்ஷ்மணன் மீண்டும் தான் பகவான் ஸ்ரீ ராமருடைய அடிமை என்றும், தன்னை திருமணம் செய்து கொள்வா அவருக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்காது என்றும், தன்னை திருமணம் செய்து கொண்டாலும் அவன் ஸ்ரீ ராமருடைய அடிமையாகவே வாழ வேண்டும் என்பதால் ராமனையே திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ராமனை நோக்கி அனுப்பினார். ராமனை திருமணம் செய்வதற்கு சீத்தை தடையாக இருக்கின்றால் என்ற விஷயத்தை புரிந்து கொண்ட சூர்பனகை சீத்தையை கொன்று சென்பதற்காக மிக வேகமாக சீத்தையை நோக்கி ஓடிய நேரத்தில் பகவான் ஸ்ரீ ராமருடைய கட்டளையின்படி லக்ஷ்மணன் மிக விரைவாக அவளை தடுத்தார். அந்த அரக்கியுடைய அந்த கொலைகார செயலை தடுப்பதற்காக அவளை கொள்வதற்கு பதிலாக அவளுடைய மூக்கை அரித்து அவமானம் செய்தார். இந்த அவமானத்தை பொறுத்து கொள்ள முடியாத சூர்பனகை ரத்தம் சொட்டக்கூடிய முகத்துடன், மூக்கை இழந்த முகத்துடன் மிக வேகமாக ஜனஸ்தானத்தில் வாழ்ந்த தன்னுடைய தமையனான கரனை சென்றடைந்தாள். கரண் தன்னுடைய தங்கையான சூர்பனகையை அழிக்கக்கூடிய அளவிற்கு சக்திமிக்க அந்த நபர் யார் என்று கேட்டு ஆச்சரியம் அடைந்தான். சூர்பனகை, தசரதனுடைய மைந்தனான ராமன், லக்ஷ்மணன் என்ற 2 மனிதர்கள் அங்கு ஜனஸ்தானத்திற்கு தன்னுடைய மனைவியுடன் வந்த விஷயத்தையும், சத்திரிய அரசர்களாக இருந்தபடியிலும் கூட ரிஷிகளைப் போல அவர்கள் தபஸ்விகளைப் போல ஜனஸ்தானத்தில் வாழக்கூடிய விஷயத்தையும், லக்ஷ்மணன் தன்னை அவமானப்படுத்திய விஷயத்தையும் கூறியதை கேட்ட ஆச்சரியமடைந்த கரண் மிக கோபத்துடன் அவர்களை சாதாரணமான போர் வீரர்கள் என்று நினைத்து தன்னுடைய போர் வீரர்களுடைய மிக முக்கியமான வெறும் 14 போர் வீரர்களை மட்டும் அனுப்பினான். பகவான் ஸ்ரீராமர் 14 போர் வீரர்கள் ராட்சசர்கள் தன்னுடைய வர்ணசாலையை அணுகுவதை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த 14 போர் வீரர்களை ஒரு நொடியில் 14 அம்புகளால் கொன்று தீர்த்தார். மீண்டும் கரனுடைய 14 போர் வீரர்கள் ஒரு நொடியில் கொல்லப்பட்ட விஷயத்தை பார்த்த சூர்பனகை கதறி ஓடி மீண்டும் கரனிடம் சென்று சரணாகதி அடைந்தாள். ராமலட்சுமணர்கள் சாதாரணமான வீரர்கள் அல்ல என்றும், அவனை கொல்வதற்கு கரனை கண்டிப்பாக யுத்தம் செய்ய செல்ல வேண்டும் என்றும் கட்டளையிட்டாள் சூர்பனகை. தன்னுடைய தங்கையுடைய கட்டளையை ஏற்ற கரண், தூசணன், திரிசரஸ் ஆகிய மூவரும் 14,000 வீரர்களுடன் ஜனஸ்தானத்தில் பகவான் ஸ்ரீராமரிடம் யுத்தம் செல்வதற்காக சென்றார்கள். பகவான் ஸ்ரீராமர் அரக்கர்களை அழிப்பதற்காக தோன்றிய பகவான் விஷ்ணுவுடைய அவதாரம். இந்த ராமலீலையில் அவர் செய்த மிகப்பெரிய யுத்தம் ஜனஸ்தானத்தில் முதல்வர் செய்த யுத்தம். 14,000 போர் வீரர்கள், ராட்சச வீரர்கள், கரண், தூசன், திரிசரஸ் தலைமையில் தன்னை அழிக்க வருவதை புரிந்து கொண்ட பகவான் ஸ்ரீராமர் சீதையை லக்ஷ்மணனுடைய பாதுகாப்பின் கீழ் குகையில் விட்ட பின்பு அந்த 14,000 ராட்சச வீரர்களையும் எதிர்கொள்வதற்கு தயாராக மாறினார். கரண் தன்னந்தனியாக 1000 அம்புகளை பகவான் ஸ்ரீராமர் மீது ஏவினான். 14,000 போர் வீரர்களும் ஒரே நேரத்தில் விதவிதமான ஆயுதங்கள், சூலங்கள், அம்புகள் மூலமாக பகவான் ஸ்ரீராமரை அழிக்க முற்பட்டார்கள். பகவான் ஸ்ரீராமருடைய அம்புகள் 14,000 போர் வீரர்களில் ஏறக்குறைய 9,000 போர் வீரர்களை உடனடியாக யமலோகத்திற்கு அனுப்பியது. பகவான் அம்பின் மூலமாக தன்னுடைய அம்பினை இழந்த கரண், தூசன் ஆகியோரும் மிக கஷ்டப்பட்டார்கள். பின்பு திரிசரஸ் என்ற அந்த கரண் தூசனுடைய படைக்கல தலைவன் தான் முதலில் பகவானிடம் யுத்தம் செய்ய விருப்பமுள்ளவனாக களத்தில் இறங்கி மிக விரைவில் பகவான் ஸ்ரீராமரால் கொல்லப்பட்டான். பின்பு தூசணன் பகவான் ஸ்ரீராமரால் கொல்லப்பட்டான். மிச்சமிருந்த 5,000 வீரர்களை ஏவி பகவான் ஸ்ரீராமரை கொள்வதற்கு எத்தனைத்தான் கரண் என்ற அரக்கன், ராவணனுடைய சொந்த தம்பி. அந்த 5,000 வீரர்களும் மிக விரைவில் பகவான் ஸ்ரீராமரால் கொல்லப்பட்ட விஷயத்தை அணிந்த கரண் தன்னந்தனியாக பகவான் ஸ்ரீராமருடன் யுத்தம் புரிந்தார். அவனுடைய அம்பு பகவான் ஸ்ரீராமருடைய சரீரத்தை கூல இரத்தம் உள்ளதாக மாற்றியது. அவனுடைய அம்பு மீண்டும் பகவான் ஸ்ரீராமருடைய தனுசை உடைத்தெறிந்தது. கரண் தன்னுடைய தனுசை உடைத்தெறிந்த பொழுதிலும் கூட பகவான் ஸ்ரீராமர் மிக நிதானமான முறையில் தனுசை பூட்டிய பின்பு மீண்டும் அவனிடம் யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். முதலில் பகவான் ஸ்ரீராமர் கரணுடைய வில்லினையும் அவனுடைய சாரதியையும் அவனுடைய குதிரையையும் கொன்று கீழே ஒடித்தார். ரதத்தை இழந்த, சாரதியை இழந்த கரண் தன்னந்தனியாக கீழே இறங்கி தன்னுடைய கையில் உள்ள இரும்பு உலக்கையின் மூலமாக பகவான் ஸ்ரீராமரை கொள்வதற்காக ஓடி வந்தான். அவனுடைய கையில் உள்ள இரும்பு உலக்கையை பொடிப்பொடியாக மாற்றிய பகவான் ஸ்ரீராமர் அவனிடம் தன்னந்தனியாக யுத்தம் செய்ய முற்பட்டார். தன்னுடைய கையில் உள்ள ஆயுதங்கள் எதுவுமே இல்லாத விஷயத்தை புரிந்து கொண்ட கரண் அங்கிருந்த மிகப்பெரிய பலா விருட்சத்தை கையில் ஏந்தி பகவான் ஸ்ரீராமரை கொள்வதற்காக ஓடி வந்தான். பகவான் ஸ்ரீராமர் ஒரு அம்பின் மூலமாக அவனுடைய இதயத்தை துளைத்தெறிந்து தேவர்களுடைய சந்தோஷத்திற்காக அவனை கொன்றெடுத்தார். கரண், தூசன், திரிசரஸ் இந்த 3 மிகப்பெரிய அரக்கர்களும் அவருடைய 14,000 அரக்க வீரர்களும் ஜனஸ்தானத்தில் கொல்லப்பட்ட இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட தேவர்கள், ரிஷிகள் புஷ்பமாறி பொழிந்தார்கள். பகவான் ஸ்ரீராமருடைய தீரமான செயலை கண்டறிந்து அனைத்து ரிஷிகளும் கூடி அங்கு பகவான் ஸ்ரீ ராமருக்கு ஆசீர்வாதம் செய்தார்கள். ஜனஸ்தானத்தில் நடந்த இந்த யுத்தத்தில் தப்பிய ஒரே அரக்கனான அகம்பனன் மிக விரைவாக லங்காபுரியை சென்று ஓடி அடைந்தான். லங்காபுரியை அடைந்த, ராவணனுடைய அரண்மனையை அடைந்த அகம்பனன் ஜனஸ்தானத்தில் நடந்த போர் செய்தியை ராவணனுக்கு தெரிவித்தான். தன்னுடைய சகோதரர்களான மிகப்பெரிய வீரர்களான தேவர்களை கூட கொன்றெடுத்த கரண், தூசன் என்னும் மிகப்பெரிய அரக்கர்கள் 14,000 வீரர்களுடன் ஒரு தன்னந்தனியான மனிதன் பகவான் ஸ்ரீராமரால் கொல்லப்பட்டார் என்ற விஷயத்தை கேட்டு ஆச்சரியமடைந்த, கோபமடைந்த ராவணன் உடனடியாக யுத்தத்திற்கு கிளம்பினான். அவனை அமைதிப்படுத்திய அகம்பனன் தயவு செய்து அவனை அமைதியாக இருக்கும்படியும், அவன் அமைதியாக இருந்தால் தன்னை கொல்லாவிட்டால் தான் உண்மைகளை சொல்ல விரும்புவதாகவும் அவனை அமைதிப்படுத்தி பகவான் ஸ்ரீராமருடைய புகழினை பேச ஆரம்பித்தான். பகவான் ஸ்ரீராமர் வெளிப்படையான முறையில் தசரதனுடைய மைந்தனாக இருந்த பொழுதிலும் கூட சாக்ஷாத் பகவான் விஷ்ணுவே ராமனாக வந்திருக்கிறார் என்ற விஷயத்தையும், அவருடைய ராம கோதண்டத்திலிருந்து வரக்கூடிய விற்கள் 7-14 உலகத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி உள்ளவை என்றும், அதன் காரணமாக ராவணனும் அவரை சாதாரணமான எதிரியாக கருத வேண்டாம் என்றும், உடனடியாக நேரடியாக யுத்தத்தில் இறக்கி தன்னை அவமானப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்றும் அவனுக்கு அறிவுரை கூறினான் அகம்பனன். அதற்கு பதிலாக பகவான் ஸ்ரீராமருடைய பிரியமான பாரியையான அழகான சீதாதேவியை கவர்ந்து வந்தால் அவள் மீது உள்ள பிரிவின் காரணமாக கண்டிப்பாக அவன் உயிரை விடுவான் என்ற திட்டத்தையும் கூறினான் அகம்பனன் என்ற அரக்கன். அகம்பனன் அரக்கன் இலங்கையை நோக்கி, லங்காபுரியை நோக்கி தப்பி ஓடியதன் காரணமாக பகவான் ஸ்ரீராமருடைய அம்புகள் அவனை கொல்லவில்லை. இந்த திட்டத்தால் மனமகிழ்ந்த ராவணன் சீதையை கவர்வதற்கான திட்டத்தை தீட்டுவதற்காக உடனடியாக தன்னுடைய ஆகாய விமானத்தில் ஏறி ஜனஸ்தானத்தில் அமைதியான முறையில் தபஸ்வி போல வாழக்கூடிய மாரிசனுடைய ஆசிரமத்தை சென்றடைந்தான். தன்னுடைய தாய் மாமனான ராவணன் திடீரென்று தன்னுடைய ஆசிரமத்துக்கு வருவதை பார்த்து ஆச்சரியப்பட்ட மாரிசன் அவனுக்கு தன்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்தான். மாரிசனிடம் ராவணன் சீத்தையை கவர்வதற்கான திட்டத்தை கூறிய உடனேயே பதட்டமடைந்த மாரிசன் ராவணனிடம் பின்வருமாறு கூறினான். இந்த மிகப்பெரிய திட்டத்தை கொடுத்த உனக்கு கொடுத்த அந்த நபர் உலகத்திலேயே உனக்கு மிகப்பெரிய எதிரி. நீ மிக சந்தோஷமான முறையில் உன்னுடைய பாரியைகளுடனும் உன்னுடைய மனைவிகளுடன் உன்னுடைய அரக்க ராட்சச வீரர்களுடன் லங்காபுரியில் மிக சந்தோஷமான முறையில் வாழ்வாயாக. ராம் தன்னுடைய மனைவியான சீதையுடன் இந்த ஜனஸ்தானத்தில் 6 வருட வனவாசத்தை சந்தோஷமான முறையில் முடித்து அயோத்தியாவிற்கு செல்லட்டும். சீதையை கவர்வதன் மூலமாக உன்னுடைய மொத்த ராட்சச குலத்திற்கே ஒரு முடிவை கொண்டு வரக்கூடிய திட்டத்தை முயற்சியை தயவு செய்து நீ எடுக்க மாட்டாய் என்று நான் நம்புகிறேன். பகவான் ஸ்ரீராமர் சாதாரணமான நபரல்ல. அவருடைய ராமபானத்திலிருந்து ராம கோதண்டத்திலிருந்து வரக்கூடிய விற்கள் உலகத்தில் உள்ள அனைவரையும் அழிக்கக்கூடிய சக்தி உடையவை. விளையாட்டான முறையில் அவர்களை பாலகர்களாக நினைத்து விஸ்வாமித்த ரிஷியின் யாகத்தை கெடுப்பதற்காக நானும் சுபாகுவும் சென்ற நேரத்தில் அவனுடைய வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பின் மூலமாக கடலில் 100 யோஜனை தூரம் நான் தள்ளப்பட்டேன். அந்த தினத்திலிருந்து ராமபானத்திற்காக பயந்து நடுங்கி என்னுடைய அரக்க குணங்களை விடுவித்து தபஸ்வியாக நான் இங்கு வாழ்ந்து வருகின்றேன். ராமர் என்ற நாமத்தை கேட்ட மாத்திரத்திலேயே எனக்கு பயம் வருகின்றது. அதனால் தயவுசெய்து இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது என்று கூறினான் மாரிசன். மாரிசனுடைய உபதேசங்களை ஏற்றுக்கொண்ட ராவணன் கூட மனம் திருந்தி தன்னுடைய ஆகாய மார்க்கமாக தன்னுடைய புஷ்பகமானத்தில் லங்காபுரியை சென்றடைந்தான். ஆனால் லங்காபுரியை சென்றடைந்தவன் மந்திர ஆலோசனை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவனுடைய தங்கியான சூர்பனகை மீண்டும் அங்கு அடைந்தாள். மற்ற மந்திரிகள் முன்பு அமைச்சர்கள் முன்பு ராவணனை மிக கேவலப்படுத்தி பேசினாள் சூர்பனகை. ஜனஸ்தானத்தில் உன்னுடைய 2 சகோதரர்களும் ஒரு சாதாரணமான மனிதர்களால் கொல்லப்பட்ட விஷயத்தை கேள்விப்பட்டும் உலக இன்பத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய அரசனான என்னுடைய தமையனான நீ ஒரு உண்மையான சத்திரியனா? உனக்காக அழகான பெண்ணான அந்த சீதாதேவியை கவர்வதற்காக நான் அங்கு சென்றேன். அந்த சீதாதேவி உன்னுடைய மனைவியாக இருப்பதற்கு மட்டுமே தகுதியுடையவள். அந்த நேரத்தில் ராம லட்சுமணர்கள் என்னை அவமானம் செய்தார்கள். என்னை காப்பாற்ற வந்த உன்னுடைய சகோதரர்களான கரண் தூசணன் ஆகியோரையும் கொன்று தீர்த்தார்கள். 14,000 ராட்சச வீரர்களையும் கொன்று தீர்த்தார்கள். அதனால் உடனடியாக நீ அந்த சீட்டையை சென்று கவர்ந்து வருவாயாக என்று அவனுக்கு விஷம் கலந்த ஆலோசனையை வழங்கினாள் சூர்பனகை. அவருடைய ஆலோசனையின் மூலமாகவும் காமத்தாலும் பீடிக்கப்பட்ட ராவணன் மீண்டும் தன்னுடைய புஷ்பகுமானத்தில் ஏறி கடலினை கடந்து மாரிசனுடைய ஆசிரமத்தை சென்றடைந்தான். மாரிசனிடம் தனக்கு கண்டிப்பாக உதவ வேண்டும் என்று வேண்டி மாரிசனிடம் மன்றாடிய ராவணன் அந்த மன்றாடலை புரிந்து கொண்ட மாரிசன் இறுதியில் தெய்வத்தின் கட்டளையை யாருமே மாற்ற முடியாத இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு ராவணனுடைய கட்டளைக்கு சம்மதித்தான். ராமலீலையில் 2 விதமான நபர்கள் ராமலீலையை பகவான் ஸ்ரீ ராமருடைய அரக்கர்களுடைய இந்த கொல்லக்கூடிய நிகழ்ச்சியை துரிதப்படுத்துவதற்காக வந்த பகவானால் தூண்டப்பட்ட 2 தூதர்கள், ஒன்று மந்தரை மற்றொன்று மாரிசன். பகவானுடைய அந்தரங்க சக்தியின் கட்டுப்பாட்டின்படி ராமலீலையை